இசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று மார்ச் மாதம் 11 சனிக்கிழமை 2017 ஆண்டு தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு முதலில் நாம் வளமை போன்று இன்றும் தர இருப்பது ஒரு மூதுரை. நன்றி ஒருவருக்கு செய்தாக்கால் அந்நன்றி என்று தருங்கொல் என வேண்டா நின்று தளரா வளர் தெங்கு தான் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால். இந்த மூதுரையினுடைய பொருள் என்னவெனில், தென்னை மரத்துக்கு அடியிலே நீர் பாய்ச்சுகிறோம், சுவையுடைய இளநீர் மேலே காய்க்கிறது. அதுபோல நற்குணமுள்ள ஒருவருக்கு நன்மை செய்தால் நமக்கு நன்மையே உண்டாகும். பதிலுக்கு உதவியை எதிர்பார்த்து எதையும் செய்ய வேண்டாம். நன்றி ஒருவருக்கு செய்தாக்கால் அந்நன்றி என்று தரங்கொல் என வேண்டா நின்று தளரா வளர் தெங்கு தாள் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால். மூதுரையை தொடர்வது இந்த காலை வேளையிலே சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்கள் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற தலைப்பிலே ஆற்றுகின்ற ஒரு சிறப்பு சொற்பொழிவு ஒன்றை நேர்களுக்காக இணைத்திருக்கின்றோம். இதோ கேட்டு பாருங்கள்.
காபி சாப்பிடுறீங்களா எல்லாம் கேட்டாரு. அவர் கோயிலுக்கு எல்லாம் நிறைய செய்வாருங்க. அந்த நம்பிக்கையில் நான் போய் சொன்னேன், 27 பிள்ளைங்க தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க, இது மாதிரி சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுது, நீங்க அந்த ஒரு மாசத்துக்கு வேண்டிய சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணா ரொம்ப உபயோகமா இருக்கும், அதுக்குள்ள நாங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளைகளை செட் பண்ணிடுவோம், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. அவர் பட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னார், சார் கோயிலுக்கு எவ்வளவு வேணாலும் என்ன கேளுங்க தர்றேன், சாமி காரியம்னு சொல்லுங்க லட்ச லட்சமா வேணாலும் தர்றேன், அப்பம் பேர் தெரியாத அனாதைங்களுக்கெல்லாம் நான் எப்படி தருவேன், இதெல்லாம் என்ன நினைப்புல பெத்தானோ இதுங்களுக்கு நான் என்ன கொடுக்கறது, கோயிலுக்கு கேளுங்க சாமிக்கு கேளுங்க எவ்வளவு வேணாலும் தர்றேன். நான் எந்திரிச்சு கும்பிட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைச்சு இப்ப ரெண்டு விஷயமும் தெரியாது. என்ன, நீங்க கொடுத்து கடவுளுக்கு நிறைய போறது இல்ல அதுவும் தெரியல, நீங்க கொடுக்கலன்னா அந்த பிள்ளைகளுக்கு சோறு கிடைக்க போறது இல்ல அதுவும் தெரியல, நீங்க கொடுத்து உங்க கையை எதிர்பார்த்து கடவுள் இல்ல அதுவும் உங்களுக்கு புரியல. கோயிலுக்கு நான் எவ்வளவு நான் தரேன்றீங்களே, சாமி என்ன சோத்துக்கு இல்லாம உங்க வீட்டுல காத்து கிடக்கிறாரு. உங்களுக்கு கடவுளும் புரியல, மனுஷனும் புரியல, மதமும் புரியல, மனிதமும் புரியல. உங்களுக்கு நான் வந்ததே தப்பு, வணக்கம், இதை ஊரூரா சொல்லுவேன். அதான் உனக்கு நான் செய்யக்கூடிய பரிசு. ஊரூரா பேர் சொல்ல மாட்டேன், நான் உன்னை சொல்லித்தான் போவேன். அவனுக்கு ஒரு புரியலீங்க, அந்த பிள்ளைங்களுக்கு செய்யறது கடவுளுக்கு செய்யறதுன்ற அறிவு ஏங்க இல்ல. உங்களுக்கு தெரியுமா 300 கோடி ரூபாய் திருப்பதி தேவஸ்தானத்துல பிளாக் ஆயிருக்கு, ஏன் தெரியுமா, எழுதி வச்ச கிறுக்க எப்படி எழுதியிருக்கிறான், இந்த பணம் நேரடியாக வெங்கடாஜலபதிக்கு போக வேண்டியதுன்னு. அவர் என்ன பணத்தை வாங்கி நேர திம்பார, நேரடியா வெங்கடாஜலபதிக்கு மட்டுமே போனுமே ஒழிய வேற எதுக்கு போகப்படாதுன்ட்ட. என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த கோயில் கான்ஸ்டியூஷன்ல இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே டெபாசிட் ஆகிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு வெங்கடாஜலபதி என்னைக்கு 300 கோடி ரூபாய் செக் போட்டு எடுக்க போறாரு, கிறுக்கு பைய சொத்து எழுதும் போது நேரம் வெங்கடாஜலபதிக்கு பயன்பட வேண்டிய நான் சொத்து எழுதுவான். மனுஷனுக்கு செய்யறதுன்னு சார் கடவுளுக்கு செய்யறது, பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறா மனுஷனுக்கு செய்யறதுங்கிறது வேற கடவுளுக்கு செய்யறதுங்கிறது வேற. ஒரு உதாரணம் சொல்ற பாரு, மத்தியானம் 2 வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வராரு ஐயா, பெரியவர், 70 வயசு பெரியவர். அவர் சம்சாரம், 65 வயசு, சமையல்லாம் முடிச்சுட்டு அப்பதான் வந்து கூடத்துல உட்காந்துருக்கு அந்த அம்மா. அது கொஞ்சம் பருத்த சரீரம், நம்ம ஊர் பெண்களுக்கே ஒரு பழக்கம் உண்டு, கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் ஒல்லியா இருக்கணும். அப்புறம் திருவாரூர் தேர் அழகுதான், இதை நான் சொல்லப்படாது இருந்தாலும் சொல்றேன், மன்னிச்சுங்க. அந்த அம்மா உட்கார்ந்தா எந்திரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், எந்திரிச்சா உட்காரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஒரு கிரேன் வச்சுதான் தூக்கணும், அது அப்பதான் வந்து கூடத்துல உட்காந்து மூசு மூசுன்னு. இவர் வெளியே போயிட்டு உள்ள வந்தவர் செட்டையை கட்டி மாட்டிட்டு சொல்ற, இந்தா ஏய், இதெல்லாம் நம்ம ஊர் பழைய ஆள் அப்படிதான் கூப்பிடா, ஏய் எந்திரி எந்திரி, மச மசன்னு உட்காந்துருக்குற எந்திரி, ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ் கொண்டா அப்படின்னு. அந்த அம்மா இந்தா வாரேங்குது, எந்திரிக்க முடியல, சில்லுன்னு கொண்ட அதுக்காக பிரிட்ஜ் தண்ணியை ஊத்திடாது, கொஞ்சம் உப்பு போடு, அள்ளி கொட்டிப்படாது, லேசா சக்கரை போடு, அதுக்காக போடாமே விட்டுறாது. 100 கண்டிஷன் எலுமிச்சம்பழ ஜூஸுக்கு இது வரைக்கும் எவனுமே சொன்னதில்லை, இவ்வளவு ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அவர். அந்த அம்மா அந்த வாரேன், எந்திரிக்க முடியாம திணறுதுங்க, பன்னெண்டு வயசு பேத்தி, அது அங்கேயிருந்து ஒடையாந்தது. பாட்டி தோலை தொட்டு உக்காது, தாத்தா எலுமிச்சம்பழம் ஜூஸ் தானே கேட்டாரு, நான் தர்றேன். இவ்வளவு நேரம் நான் சொன்ன எல்லாத்தையும் நம்புவீங்க, இதை மட்டும் நம்ப மாட்டீங்க. எந்த பேத்தியாவது பாட்டிக்கு உதவுறதாவது அப்படின்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க. ஒரு உதாரணம் தானே, அதுல கூட உதவாட்டி அப்புறம் வேற எங்க தான் உதவுறது? அதுக்காக தான் உதாரணத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். பேத்தி அங்கேருந்து வந்தது, பாட்டி உக்காரு, நான் தரேன் எலுமிச்சம்பழம் ஜூஸ். பாட்டி சொல்லிச்சு, அதை வனாண்டி தாயி நீ கொடுத்தா அந்த ஆள் ஏகப்பட்ட குறை சொல்லும், அதை எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதை வாங்கி வாங்கி எனக்கு மறத்து போச்சு, நான் வாங்கிக்குவேன், நீ தாங்குவியா, ஏதாவது குறை சொல். பேத்தி சொன்னா பாரு, உங்ககிட்ட மட்டும்தான் அது அப்படி வாலாட்டும், நான் கொடுத்தா மரியாதையா குடிக்கும்னு சொல்லி போய் பேத்தி எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு நேரம் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்து, தாத்தா குடி அப்படின்னு அதை குடிச்சுட்டு தாத்தா சொன்னார், தேனா தித்திக்குது தாயின். இந்த அம்மா சொன்னா பாருங்க, வயித்தறிச்சல என்ன தவிர வேற எவ கொடுத்தாலும் உமக்கு இனிக்குது ஐயா, என்ன தவிர வேற எவ கொடுத்தாலும் உமக்கு இனிக்குது ஐயா அப்படின்ட்டு திரும்பி அந்த பேத்தி எப்படி பார்த்தா, என் ராசாத்தி இங்க வாடி அப்படின்னு கூப்பிட்டு அந்த பேத்தி அப்படி கண்ணத்தை சொடக்கி இப்படி சொடக்கிக்கிட்டு அந்த அம்மா சொன்னா, நீ எனக்கு எம்புட்டு பெரிய உபகாரம் பண்ண தெரியுமா, எனக்கு எம்புட்டு பெரிய உபகாரம் பண்ண தெரியுமா, யோசிச்சு பாருங்க. அது அந்த அம்மாக்கு உபகாரம், தாத்தாக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொடுத்தா தாத்தாக்கு தான் உபகாரம். ஆனா இந்திய மனைவி கணவனுக்கு வேலை செய்ய வேண்டியது தன்னுடைய வேலை, அதை கொடுத்தா அவனுக்கு உதவி இல்லை எனக்கு உதவின்னு சொல்றா. இந்த கான்செப்ட் புரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, நீங்க யாராவது ஒரு மனுஷனுக்கு உதவி செஞ்சீங்கன்னா, கண் இல்லாதவனுக்கு பாடம் எழுதி கொடுத்தா, கால் இல்லாதவனை தெருவை கடத்தி கொடுத்தீங்கன்னா, இல்ல உதவி செய்ய வேண்டிய ஒரு ஏழைக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா, மேலே இருந்து கடவுள் பார்ப்பார், உங்க கண்ணத்தை தடவி சொல்வார், ஏ ராசா எனக்கு எம்புட்டி பெரிய உதவி பண்ண தெரியுமா, ஏன் இது நான் பண்ண வேண்டியவர், தான் படைத்த படைப்பை, தான் படைத்த படைப்பை ரட்சிக்க வேண்டிய கடமை கடவுளுக்கு இருக்கு. லேட்டு ஏன் படைச்ச? அப்ப தான் படைத்த படைப்பை ரட்சிக்க வேண்டிய கடமை இருக்கிற கடவுள் யார் தன் வேலை செய்தாலும் அவர்களை தன்னுடைய தூதுவனாக நினைக்கிறார். அப்ப நீங்க மனிதனுக்கு செய்வதைத்தான் கடவுள் தன் கணக்கில் வரவு வைக்கிறான். நம்ம ஊருக்கு இருக்கு பையன், 100 பேருக்கு புரியலீங்களே, இது சாமி வாயிலே ஊட்டுவேன், வெங்கடாஜலபதிக்கு 300 கோடி ரூபாய் சத்து வைத்து வைப்பேங்கிறாரு. அவர் எங்க திங்கவர்? அவர் என்ன பிச்சைக்காரனா? உன் காசு வாங்கி திங்கிறதுக்கு, அண்ட சராசரத்துக்கு படி இறக்குற கடவுளுக்கு நீ 300 கோடி ரூபாய் சத்து எழுதி வச்சா அதை வாங்கி திங்க போறாரு? மனிதனுக்கு செய்வதுதான் உண்மையிலேயே கடவுளுக்கு செய்வது. இந்த அடிப்படை அறிவை கூட இந்தியாவிலே இன்னும் ஏற்படுத்த முடியலையே. கோயில்ல காசு இருக்கு, ஏழைக்கு எப்படி சார் பட்டினி இருக்கலாம்? சாமிக்கு பால் அபிஷேகம் ஆகுது, கடவுள் பால்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இந்த நாட்டுல ஏழை பால் குடிக்கலன்னா தப்பு இல்லையா? யோசிக்க வேண்டாமா? எங்க தப்பு நடந்து யோசிக்க வேண்டாமா? இந்த நாட்டு மத தலைவர்கள், இந்த நாட்டு மத தலைவர்கள் மக்களை அறிவாளி ஆக்கிவிட்டால் தங்கள் பதவிக்கு ஆபத்து என்பதால் முட்டாள்களாகவே வைத்திருக்கிறார். இந்த நாட்டு மத தலைவர்கள் மக்களை அறிவாளி ஆக்கிவிட்டால் தங்கள் பதவிக்கு ஆபத்து என்பதால் மேலும் 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 மக்களை முட்டாள்கள் ஆக்குவதை மத தலைவர்கள் விரும்புகிறார்கள். நீங்க அறிவாளியா மாறணும், சிந்திக்கணும். ஒரு மனிதனுக்கு செய்வதுதான் உண்மையிலேயே ஒரு கடவுளுக்கு செய்வது. மனித நேயம் கடவுள் விரும்புவது, அதான் உண்மையான அர்ச்சனை, உண்மையான வாழ்வியல் முறை. இன்னும் மனித நேயத்தை பத்திய பலவேறு செய்தி ரெண்டு இருக்கு, அவங்க இவங்க சொன்னதுலயும் உண்மை இருக்கு, இவங்க சொன்னது உண்மை, இல்லாட்டி இவ்வளவு பெரிய பட்டிப்பு நடக்க முடியுமா? இவங்க சொன்னது முழுக்க முழுக்க பொய்யா? மனித நேயம்
அந்த சிறப்பு சொற்பொழிவை தொடர்வது. இன்றைய நிகழ்ச்சியானது கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற சர்வதேச மகளிர் தினத்தை நினைவுகூரும் முகமாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய பாடல்கள் அனைத்துமே பெண்களின் மகிமையை போற்றுகின்ற பாடல்களாக இடம்பெற இருக்கின்றன. அந்த வகையிலே முதலிலே ஒரு பெண் மகிமையை போற்றுகின்ற பாடல் எமது நேர்களுக்காக. நிகழ்ச்சியில் தொடர்வது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய நீண்டகால உறுப்பினர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள் நட்பு தொடர்பான தன்னுடைய வாசித்ததில் அறிந்து கொண்ட உண்மை ஒன்றை எமது நேர்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். இது அந்த நிகழ்ச்சி.
முத்தமிழ் ஓசை நேர்களுக்கு வணக்கம். இந்த உலகில் ஈடுநேர்த்த உறவில் மிகவும் உன்னதமானது எது என்று கேட்டால் நட்பு என்றுதான் சொல்ல வேண்டும். நட்பு என்பது உயிர் துடிப்புள்ள மரம் போன்றது, இசைக்கும் கம்பிகளுடைய வீணை போன்றது. ஒருவன் தனித்து செயல்படும் போது இருக்கும் ஆற்றலை விட நண்பர்களோடு இணைந்து செயல்படும் போது கிடைக்கும் ஆற்றல் அளவிடக்கரியது. ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயநலம் என்பது இயற்கையானது. ஆனால் சேர்ந்து செய்யும் சுயநல பொழுதுகளில் இன்பத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் இதயத்தை பகிர்ந்து கொள்வது இயலாது. கண்ணாடி எப்படியோ அப்படித்தான் நல்ல நண்பனும் இருக்க வேண்டும். உள்ளதை உள்ளபடி எடுத்து காட்ட வேண்டும். அதுதான் வளர்ச்சிக்கும் நன்மைக்கும் வித்தாக இருக்கும். இதிகாசங்கள் கூறாத நட்பின் பரிமாணங்கள் உலகில் எங்குமே கிடையாது. கர்ணன், துரியோதனன், ராமன், குகன், பாரி வள்ளல், கபிலர், கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையர் இவர்களின் வரிசையில் நாமும் இடம் பிடிக்கிற வகையில் நல்ல நட்பாக உண்மையாக இருக்க வேண்டும். திருக்குறளில் வள்ளுவன் நட்பு கண்டே நான்கு அதிகாரங்கள் வைத்திருக்கிறார். அதில் வள்ளுவன் நட்பை ஆய்வு செய்து அரும் சாராக தந்திருக்கிறார். முதல் பார்வையிலே ஏற்படும் நட்பு முழுமையானவை அல்ல. சோதனை வரும்போது சொல்லிக்கொள்ளாமலே கலந்துவிடும். காலை நேர நிழல் நேரமாக ஆக குறையும். ஆனால் மாலை நேர நிழல் நின்று கொண்டே போகும். நல்ல நட்பு கொண்டவர்கள் தூய்மையான உள்ளத்தோடு பழகுவார்கள். இறுதி காலம் வரை அன்பு மாறாமல் தோழமையோடு இருப்பார்கள். தினந்தோறும் ஒருவர் ஒருவர் சந்தித்துக் கொள்வதாலேயோ பேசிக் கொள்வதாலேயோ நல்ல நண்பர்களாக இருந்துவிட முடியாது. கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையரும் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்ளாமலேயே தூய தோழமை கொள்ளவில்லையா? நம் எண்ணத்தில் இருப்பதும் இதயத்தில் இருக்க வேண்டும். பேசும் வார்த்தைகளின் அளவில் இருந்து நல்ல நட்பை அளவிடக்கூடாது. போலியான அன்பை தன்னுடைய வார்த்தைகளால் காட்டிவிட முடியும். வெறும் வார்த்தைகளை வைத்து உண்மையான நட்பை இட போட்டு விடக்கூடாது. நல்ல நண்பர்களை தேடி அடைய வேண்டும். நல்ல நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை உப்பு சப்பிட்ட தின்பண்டம் போன்றது. நல்ல நண்பர்களை கண்டுபிடித்து தம்மோடு இணைத்துக் கொள்பவன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் நடத்துகின்றான். நட்பை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் தர இருப்பது தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய மற்றும் ஒரு நீண்டகால உறுப்பினர் கலாநிதி மூனா நானா சிவச்சுள்ளன் அவர்கள் எமது நிகழ்ச்சியிலே கலந்து பல்வேறு கவிதைகளை எமது நிகழ்ச்சிக்காக சிறப்பு கவிதைகளாக தந்து கொண்டு இருக்கின்ற ஒருவர். அந்த வகையிலே நாம் அந்த காலங்களிலே எமது இலங்கை திருநாட்டிலே பானுக்கும் பருப்புக்கும் அடிபட்ட ஒரு காலம் இருந்தது. அந்த வகையிலே இந்த பானையும் பருப்பையும் நினைத்து அவர் இன்றைய நிலையில் இருந்தும் கூட அன்றைய நிலையை ஞாபகப்படுத்தி எழுதிய ஒரு கவிதை ஒன்றை எமது நேர்களுக்கு தருகின்றோம். இதோ அந்த கவிதை.
முத்தமிழோசை வானொலி என்று கேட்டு என் அன்புசால் வணக்கங்கள். இன்று என்னுடைய கவிதை பானும் பருப்பும். பானும் பருப்பும் பசி தீர்த்த காலம், பழமையை கூறிய சரித்திரம் கேட்டேன். பசுமையாய் ஓடின மனத்திரை தன்னில் பல பல அனுபவம் தனிச்சுவை கண்டேன். பட்டினி நிலையினில் பசியினை போக்கிட பல்கூராக்கி சிறு சிறு துண்டதாய் தொட்டு உண்டிட சம்பலோ கரியோ பாதி வயிறுடன் படுத்ததோர் காலம். காலம் காலமாய் வெயிலில் காய்ந்து வயலில் வெளியில் வேர் வசிந்திட உழைத்திடும் மேலை உலகின் நாயகன் உண்பதோ என்றும் பானோர் துண்டு. தேங்காய் சம்பலும் கையில் சர்க்கரை வெறுந்தே தண்ணி, அதுவே அவர் துணை. பசியை தீர்ப்பவர், சக்தியை மீள்பெற பூரண உணவதோ வாழ்வினை போக்கிட. காலையில் உண்டிட சுட சுடப்பான் வரும், பருப்பும் துவைத்திடும், சம்பலும் தனி ருசி. இல்லையில் சட்டியில் மிஞ்சிடும் கரியதை வலித்து நக்கியே உண்டதும் பலமுறை. பெட்டியில் பானுடன் பனிஸ் மாமா வருகையை வீட்டினில் காத்திடும் இன்ப இளமையில் பிரிவினை ஒன்றிலை இனமே ஒன்றென வாழ்ந்து நினைவதன் பதிவுகள் சுகம் தரும். அம்மை ஸ்ரீமாவோ அரசியல் நடத்தினார். அரிசியை விண்ணில் பெறுவதாய் சொன்னார். கையில் பணமும் இருப்பினும் சாப்பிட அரிசியும் பானுமே பெற்றிட வழியில்லை. படித்தவன் உயர்ந்தவன் பாட்டாளி கையிலும் அட்டையை தந்தவர் பானுக்கு அனுப்பினார். தெருவிலே வரிசையில் நின்று பெற்றிடின் அதுவே அன்றவர் பெற்ற வெற்றியா. ஊரில் பிரச்சினை உலகம் சுற்றையில் காலை விடியுமுன் பான்களை தேடியே வீட்டில் இருப்பவர் பலரும் ஓடுவர். வீட்டினில் காப்பவர் பட்டினி தீர்த்திடர். தப்பி வந்தவர் வெளிநாட்டு வதிவிடம் அங்கெல்லாம் விதவித வடிவினில் பான்றகம். வேலை அவசரம் வீட்டினில் அவசியம் அதுவே எங்கனும் பசித்துணை நிற்பது. தொட்டு தடவிட சுவைத்திட பல வகை பக்க உணவுகள் பானுடன் உண்டிட நிரம்பி வழிவதில் சுலபமாய் வாழ்வதை மாற்றினோம். பழமையும் மங்கி மறைந்தது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் காலத்தின் தேவைகள் மாற்று கருத்திலே. பழமையை விளம்பிடும் தமிழனின் சரித்திரம் நினைத்திட வைத்திடும் பானின் தொடர்கதை. காலத்தின் கோலங்கள் காட்சிகள் மாறியே கல்லும் முள்ளுமாய் கடந்த பாதையில் பசியை தீர்த்ததும் பாதி உடலினை நிறைத்ததும் சுவைத்ததும்.
அந்த கவிதையை தொடர்வது மற்றும் ஒரு மகளிர் தினத்தை ஞாபகப்படுத்தும் ஒரு சிறப்பு பாடல் ஒன்று எமது நேயர்களுக்காக. பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல்கள் மற்றும் சில சமூக அறிவித்தல்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய மார்ச் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் மார்ச் மாதம் 12 தேதி, அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 10 தொடக்கம் பிற்பகல் 2 வரை எலஸ்லியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய மார்ச் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 10 தொடக்கம் பிற்பகல் 2 வரை எலஸ்லியில் அமைந்துள்ள லெஜிஸ்டர் மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் மற்றொரு அறிவித்தல் ஒன்று. The Auckland Multicultural Society Incorporated present 20th Lakeside Multicultural Festival 2017 music and dances from around the world at the Pump House Killiney Park off Manuri Avenue, Takapuna, North Shore on Sunday 12th March 2017 from 1 PM to 5 PM. Free family entertainment by many different ethnic groups who live in New Zealand. The contact person, Anna Maria D. Voss, phone number 09638677. Once again, Anna Maria D. Voss, phone number 09638677. இதாக தமிழ் மூத்தோர் சங்கத்தின் மற்றொரு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வருடாந்த கலை விழா 2017 எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 8 தேதி மாலை 6 முதல் எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கிறார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள் நேர்களே, நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய மாபெரும் கலைவிழா எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 8 தேதி மாலை 6 முதல் எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. மியூசிக்கல் ஜேர்னி 2017 கீர்த்தனா நந்தகுமார், திவ்யா நந்தகுமார், மனிஷா நந்தகுமார் ஆகிய 3 சகோதரிகளின் சிறப்பு வயலின் இசை கச்சேரி பல்வேறு இசை கலைஞர்களின் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளோடு அந்த நிகழ்ச்சி இன்று சனிக்கிழமை மாலை 6 தொடக்கம் ஓக்லண்ட் நோமல் இன்டர்மீடியட் பாடசாலை மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி முற்றிலும் இலவசம். இருப்பினும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சேகரிக்கப்படும் அன்பளிப்புகள் அனைத்தும் நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணி நிதிக்காக வழங்கப்பட இருக்கின்றது. அனைவரும் திரண்டு வந்து இந்த கிளை நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு அன்போடு அழைக்கின்றார் திரு நந்தகுமார் குடும்பத்தினர். இறுதியாக முகநூலிலே இருந்து பதிவிறக்கம் செய்த ஒரு சிறந்த விடயத்தை எமது நிகழ்வோடு பாய்ந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நினைத்திருக்கின்றேன். இதோ அந்த பதிவு. இழந்ததை எல்லாம் திரும்பத்தா இறைவா, இழந்தது எல்லாம் திரும்பத்தா இறைவா, இழந்தது எல்லாம் திரும்பத்தா என கேட்டேன். இழந்தது எவை என இறைவன் கேட்டான். பலவும் இழந்திருக்கிறேன் கணக்கில்லை என்றேன். பட்டியல் ஒன்றிட்டு சொல்லவா இயலும். காலமாற்றத்தால் இளமையை இழந்தேன். கோலம் மாறி அழகையும் இழந்தேன். வயதாக உடல் நலம் இழந்தேன். இவை மட்டுமா இழந்தேன் எதை என்று சொல்வேன் நான் இறைவன் கேட்கையில். எவையெல்லாம் இழந்தேனோ அவையெல்லாம் மீண்டும் தா என்றேன். அழகாக சிரித்தான் இறைவன். கல்வி கற்றதனால் அறியாமையை இழந்தேன். உழைப்பின் பயனாய் வறுமையை இழந்தேன். உறவுகள் கிடைத்ததால் தனிமையை இழந்தேன். நல்ல பண்புகளால் எதிரிகளை இழந்தேன். சொல்ல இன்னும் பல உண்டு. இதே போல தரட்டுமா அனைத்தையும் திரும்புகின்றான் திகைத்தேன். இறப்பின் மறுபக்கம் எதுவென்று உணர்ந்தேன். வாழ்க்கையின் ஓட்டத்தில் இழப்பும் பெறுதான். இழந்ததை அறிந்தேன். இதயம் தெளிந்தேன். இறைவன் மறைந்தான். அனுபவம்தான் வாழ்க்கை என்றான். அதுதான் இன்றும் தொடர்கின்றதோ. அதை நேர்களையே தொடரும் பாடலோடு இன்றைய நிகழ்ச்சி நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பில் கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் மாஸ்டர். வணக்கம் நேர்களே.